நமஸ்காரம். வேதங்களுக்கும் வேதாந்தத்துக்கும் வலுவூட்ட பிறந்தவை இதிகாசங்களும் புராணங்களும். அவற்றை உபபிரமணங்கள்னு சொல்லுவோம். வேதாந்தம் என்ன சொல்லி இருக்குமோ அதை கடைபிடித்தவர்கள் பலருடைய வாழ்க்கை, அவர்கள் வரலாறு, இதுதான் இதிகாசத்திலும் புராணங்களிலும் இருக்கும். படிக்க சுவையாக இருக்கும். பழையதாக இருந்தாலும் புதிய புதிய ஆனந்தமான அனுபவங்களை கொடுக்கும். 18 புராணங்கள், 2 இதிகாசங்கள், மிகவும் பெரியவை. 18 புராணங்கள் சேர்த்து 400,000 ஸ்லோகங்கள். மகாபாரதம் 1.5 லட்சம் ஸ்லோகம், அது இதிகாசம். அது தவிர ராமாயணம் 24,000 ஸ்லோகங்கள், அதுவும் ஒரு இதிகாசம். இதிலே எல்லாவற்றையும் தான் படிக்க வேண்டும் என்பதல்ல. மகாபாரதம் முழுமையும் ஒருத்தர் அப்படியே படித்து நினைவு வைத்துக் கொள்வதும் சாத்தியமும் இல்லை. ஓரளவு படிக்கலாம், அதில் சொல்லப்பட்ட உபதேசங்களை முடிந்த அளவு கடைபிடிக்கலாம். இவை இத்தனையுமே சம்ஸ்கிருதத்தில் தான் உள்ளன. ஆனால் 100 ஆண்டுகள், 120 ஆண்டுகள் முன்பாக கூட உண்மையான தமிழ் மொழிபெயர்ப்பு இது எல்லாவற்றுக்கும் உள்ளன. முக்கியமாய் மகாபாரதத்துக்கும் ராமாயணத்துக்கும் உள்ளன. இதெல்லாம் ஏன் சொல்லுகிறேன் என்றால், இவையெல்லாம் ஆங்கில மொழிபெயர்ப்பாகவோ அல்லது நாடகங்களாக, தொலைக்காட்சியில் தொடர்களாக, அல்லது ஆங்காங்கு ஏதோ காட்சிகளாக நமக்கு தெரிய வரும். அதை பார்த்துவிட்டு அதில் இப்படி காட்டினார்களே, வேறொரு உபன்யாசத்தில் இப்படி கேட்டேனே, இந்த புத்தகத்தில் இப்படி படித்தேனே, எது சரி, எது உங்கள் அபிப்பிராயம் என்று கேட்டால், மேலும் மேலும் இப்படி பலரையும் நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். இந்த குழப்பம் வராமல் முற்றுப்புள்ளி வைப்பதற்கு ஒரே வழி, மேலே சம்ஸ்கிருத ஸ்லோகத்தை போட்டு கீழே பதம் பதமாக அதற்கு பதவுரை எழுதி, அதற்கு கீழ் அதனுடைய பொழிப்புரை எழுதப்பட்டிருக்கும், அந்த புத்தகங்களை வாங்கி படிப்பதே. ஸ்லோகம் ஸ்லோகமாக அப்படியே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும். அதை படித்து விட்டீர்கள் என்றால் சந்தேகத்துக்குமே இடம் இருக்காது. இல்லையே, பின் அந்த நாடகத்தில் அப்படி காட்டினார்களே என்றால், காட்டினார்கள், என்ன செய்யலாம்? அந்த நாடகம் ஒரு அறிமுகமாக பலருக்கும் அதில் விருப்பம் வரட்டும் என்பதற்காக எழுதப்பட்டது. அப்படித்தான் பல மொழிபெயர்ப்புகளும் இருக்கும். அவர் ஒவ்வொருத்தரையாக தேடிப்போய் நீரேன் இப்படி சொன்னாய் என்று கேட்டுக்கொண்டிருக்க முடியாது. அப்படி கேட்க முடிந்தவர்கள் தாராளமாக கேட்கட்டும். ஆனால் இந்த சந்தேகங்கள் வராமல் இருப்பதற்கு வழி சொல்லுகிறேன். ராமாயணத்துக்கும் சரி, மகாபாரதத்துக்கும் சரி, பதம் பதமாக உரை எழுதி, பதவுரை, அதற்கப்புறம் பொழிப்புரை, இப்படி 3-4 வெளியீடுகள் உள்ளன. அந்த வெளியீடுகளை வாங்கிக் கொள்ளுங்கள். அதுபோல் தமிழிலும் உள்ளன, ஆங்கிலத்திலும் உள்ளன. அதை படித்துவிட்டால்தான் எந்தவித சொந்த விஷயங்களும் கலக்காமல் இருக்கும். அது எழுதின வால்மீகிக்கும் வியாசருக்கும் உண்மையாக இருக்கும். ஆனால் புத்தகங்கள் மிக பெரிதாக இருக்கும். இது ஏதோ ஒரு ஃபேஸ்புக்கிலோ, ஒரு ட்விட்டரிலோ, இல்லை ஒரு கேள்வி கேட்டு இப்படிப்பட்ட ஒரு ஃபோரம்லேயோ பதில் வாங்கிவிட முடியாது. அதற்கு மெனக்கெட்டால் தான் நடக்கும். ஒரு ராமாயணத்தை இந்த பதவுரையோடு படித்து முடிக்க வேண்டுமென்றால் 2 ஆண்டுகள், 3 ஆண்டுகள் ஆகலாம். அதேபோல் மகாபாரதத்தை படித்தால் 4-5 ஆண்டுகளும் ஆகலாம். ஆனால் அந்த 6-7 ஆண்டுகள் செலவித்து விட்டால் அப்புறம் எங்கும் போய் யாரிடத்திலும் பெரிசா சந்தேகப்பட வேண்டிய தேவையில்லை. எதை கண்டும் நாம் குழம்பவும் மாட்டோம். இந்த குழப்பங்கள் எல்லாம் ஏன் வருகின்றன? எத்தனையோ படித்த வித்வான்கள் உள்ளார்கள். அவர்களும் இதெல்லாம் பார்க்கிறார்கள், படிக்கிறார்கள். அவர்களும் ஆனந்தமா பார்த்துட்டு போயிடுறார்கள். ஏனால் அவர்களுக்கு உண்மை தெரியும், இதுதான் ஸ்லோகம், இதுதான் பொருள். பின் இப்படி எடுத்திருக்கிறார்களேன்னு சொன்னால் அது ஒரு சுவை ஏற்படுத்துவதற்கு, ஈடுபாடு கொண்டு வருவதற்காக. குழந்தைகள் பார்க்கலாம், இளைஞர்கள் பார்க்கலாம், ஒன்றும் பெரிய வித்தியாசம் வராது. ஆனால் ஆங்காங்கு சில மாறுதல்கள் வந்துவிடலாம். அதற்கு ஒரே வழி, நாம் நம்முடைய கல்வியை ஒழுங்காக வாசிப்பதே. அது இல்லாமல் தனித்தனியாக கேள்வி கேட்டு அந்தந்த இடத்துக்கு மட்டும் பதில் பெற வேண்டும் என்றால், இந்த கேள்வி முடித்தால் அடுத்த சந்தேகம், அடுத்த சந்தேகம் முடிந்தால் அடுத்த ஐயம், இப்படித்தான் வந்து கொண்டே இருக்கும். இதை முன்னமே கூறியிருக்கிறேன். கணக்கு பாடமோ அறிவியல் பாடமோ அதை 3வது 4வது 5லிருந்து படிக்காமல் சட்டென்று திடீர்னு 30 வயசுக்கு எடுத்து வைத்துக் கொண்டு குறுக்க குறுக்க ஒரு கேள்வி கேட்டு பதில் வாங்க முடியாது. கீழிருந்து படித்திருந்தால் தான் முடியும். அதேபோல வாழ்க்கையின் ஓர் அங்கமாக ஒரு 20 வயது ஆகிவிட்டதென்றால் இந்த புத்தகங்களை வாங்கி கொண்டு அதனுடைய பொழிப்புரை பதவுரை இதை படித்துவிட்டால் அப்புறம் எதை பார்க்கும் போதும் நமக்கு எந்த குழப்பமும் வராது. யாரிடத்திலும் பெருசாக கேட்டு தெளிய வேண்டியதும் இல்லை. மேலும் மற்றொன்று, இதில் தெளிவு வந்துவிட்டால் அந்த புத்தகத்தில் இருக்கிற உபதேசங்களை பற்றி ஆராயப் போகலாம், கடைப்பிடிக்கலாம். இல்லை என்றால் அதனுடைய கதைப்பகுதியில் இருக்கிற சந்தேகங்களிலேயே காலம் கழிந்துவிடும். யுதிஷ்டிரர் என்ன தர்மோபதேசத்தை கேட்டார், அதன்படி இருக்க முடியுமா? அவர் காட்டில் இருக்கும்போது பலரிடத்தில் தர்மங்களை உபதேசம் பெற்றார். ஆனால் நிறைய நாடகங்களில் அது வரவே வராது. என்ன, நாடகங்களில் எத்தனை நேரம் உபதேசத்தை காட்ட முடியும்? காட்டினால் பார்ப்போமா? அதனால் கதைப்பகுதியைத்தான் காட்டுவார்கள். அந்த கதைப்பகுதியில் நமக்கு சந்தேகம் வந்துவிடும். இந்த சந்தேகத்திலே இருந்தோம்னால் உபதேச பகுதிக்கு போக மாட்டோம். ஆனால் உண்மையில் வாழ்க்கைக்கு நலம் சேர்க்கக்கூடிய இந்த உபதேச பகுதி, அதை படிக்க வேண்டும். ஆனால் அதை படிக்கிறதுக்கு போகிறதுக்கு இந்த கதைப்பகுதியை தாண்டினால்தானே. யுதிஷ்டிரர் ஏன் சூதாட்டம் ஆடினார்? அவர் அரசனாக இருந்தது செய்திருக்கலாமா? க்ஷத்ரிய தர்மம் கிடம் கொடுக்குமா? ஒருமுறை தூற்றாலும் 2வது முறை ஏன் ஆடினார்? இதெல்லாம் கேள்விகள் தான். இதை ஒரு நாடகம் இப்படி காட்டியிருக்கலாம், ஒரு நாடகம் அப்படி காட்டியிருக்கலாம். கேட்போம், கேட்டு பதில் வாங்கிக் கொள்வோம். ஆனால் இதே கேள்வியில் காலம் கழிந்து கொண்டிருந்தால் அப்ப யுதிஷ்டிரர் என்னெல்லாம் தர்மத்தை சம்பாதித்தாரோ அதன் வழிக்கு போகவும் மாட்டோம், அதில் கொஞ்சத்தை நாமும் கடைபிடிக்கவும் மாட்டோம். இந்த கதைப்பகுதி சின்னது, உபதேச பகுதி பெரியதுங்கிறது அந்த மூல புத்தகத்தை வாங்கி படித்தாலே அல்லது தெரிய வராது. ஏன்னா நம்ம மற்ற ஒரு அப்ரிஜ்டு வெர்ஷன், சின்ன வெர்ஷன் அதெல்லாம் படிச்சிருந்தோம்னால் அதில் ரொம்ப உபதேச பகுதி இருக்காது, கதைப்பகுதி தான் இருக்கும். ஏன்னா அதுதான் சுவையானதாக இருக்கும். அது நாடகங்கள்லையும் அப்படி தான். ஆனால் அந்த கதைப்பகுதியை வைத்தால் நம்ம வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளப் போகிறோம். அதனுடைய உபதேச பகுதி முக்கியம். ஆனால் தராசில் வைத்து எந்த பகுதி உயர்ந்ததுன்னு தெரிந்து அதில் நேரத்தை செலவழிக்க வேண்டும். அதற்கு அந்த மூல புத்தகம் இருந்தால்தான் நடக்கும் என்று வேண்டிக் கொள்கிறேன்.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.